டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
அன்பர்களே, ஆதியாகம புத்தகத்தின் விளக்க உரை மற்றும் யாத்திராகம புத்தகத்தின் விளக்க உரை எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக் கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக 83 சங்கீதத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். வரும் நாட்களிலே எப்படி முற்காலத்தைப் போல இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றியிருக்கிற பலர் ஒன்று கூடி அவர்களுக்கு எதிராக வருவார்கள் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே தங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு எதிராக கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் வேண்டிக் கொள்ளும் ஜெபத்தை கவனிக்கிறோம். வாசிக்கிறேன் சங்கீதம் 83:9-10 வசனங்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். இந்த ராஜ்யங்களெல்லாம் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்த்தார் என்று நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் படிக்கலாம். அவ்விதமாய் தேவன் எதிர்காலத்திலே நியாயம் தீர்க்கப் போவதில்லை என்று சிலர் சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் மாறாதவர். கடந்த காலத்திலே என்ன செய்தாரோ அதே காரியத்தை தான் எதிர்காலத்திலும் அவர் செய்வார். மற்றும் ஒரு காரியத்தை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு விரோதமாய் இன்றைக்கு வருகிறவர்களை குறித்து இப்பொழுது விசுவாசிகளாக நாம் இவ்வாறு ஜெபிக்க தேவையில்லை. நம்முடைய பகைஞருக்காக தேவன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஜெபிக்காமல் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் அவர்களுக்கு எதிராக வருகிறவர்களை குறித்து ஜெபிக்கும் பொழுது இவ்வாறு ஜெபிக்கிறார்கள். சங்கீதம் 83:13. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். ஆண்டவரே, அவர்கள் தூள் தூளாக பல திசைகளிலே பறந்து போய்விடும்படியாக அவர்களை நீர் நொறுக்கி போடும் என்கிறார்கள். வசனம் 14. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும். காட்டை கொளுத்தும் நெருப்பு தொடர்ந்து காட்டிலே பரவிக்கொண்டே போகிறது. அதுபோலவே தேவன் அவர்களை தொடர வேண்டும் என்கிறார்கள். வசனம் 18. அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. தேவன் தேவனாயிருக்கிறார் என்பதை அவருடைய நியாய தீர்ப்பிலேதான் இந்த உலகம் புரிந்து கொள்ளப் போகிறது. தேவன் நல்லவர் என்பதை உணர்கிற மக்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்த பலரும் மனம் திரும்புகிறதில்லை. தேவனை குறித்த உணர்வுள்ளவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளேதான் அது அவர்களை வழிநடத்தும். ஆனால் இன்று ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ ஒரு குடும்பத்திலோ ஒரு தேசத்திலோ தேவை நிறைந்தவர்களாய் இருக்கும்பொழுது தேவனை சார்ந்து கொள்கிறார்கள். திருப்தியாகும் பொழுது தேவனை மறந்து போய்விடுகிறார்கள். இப்பொழுது நாம் 84 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். சங்கீதத்தின் இந்த பகுதி லேவிய ராமத்திற்கு ஒத்திருக்கிறது என்று கூறினேன். இந்த சங்கீதம் மிக அதிகமாய் அவ்வாறு இருக்கிறது. இந்த சங்கீதமானது கோராகின் புத்தரருக்காக எழுதப்பட்ட சங்கீதம். கோராகின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்தார்கள். பின்னர் தேவாலயத்திலேயும் பணி செய்தார்கள். இந்த குடும்பத்தை குறித்த பின்னணியத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் 1:26 செல்ல வேண்டும். வாசிக்கிறேன் 1:26:1. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெஷலேமியா என்பவன். தொடர்ந்து அந்த குடும்பத்தை குறித்த பெரிய ஒரு அட்டவணையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கோராகு மோசேக்கு விரோதமாக ஒரு கலகத்தை எழுப்பி அதனால் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே அவனுடைய சந்ததியார் தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். 1:26:12-13 கவனியுங்கள். காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரர் கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டுக் கொண்டார்கள். யார் யார் எந்தெந்த இடங்களிலே பணி செய்ய வேண்டும் என்று சீட்டு போட்டார்கள். திடகாத்திரமான லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தை காத்து வந்தார்கள். பின்னான காலங்களிலே தேவாலயத்திற்குள்ளே நுழையும் ஒவ்வொரு வாசலருக்கும் காவலாயிருந்தார்கள். எனவே இந்த சங்கீதத்திலே ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 84:2, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. இதுதான் என்னுடைய இருதய சத்தமும் என்று உங்களால் கூற முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒன்று கூடுவதை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டா? இன்றைக்கு பல திருச்சபைகளிலே ஒரு திருச்சபையில் இருக்க வேண்டிய அளவு ஐக்கியம் மக்களுக்குள்ளே இல்லை. ஆராதனை வேளையிலே தங்களுக்கு அருகிலிருந்து தேவனை ஆராதிப்பது யார் என்று கூட அறியாதவர்களாய் ஆராதனைக்கு சென்று வருகிறவர்கள் உண்டு. என்றாலும் நாம் உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய இடம் திருச்சபையே. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய திருச்சபையிலே நீங்கள் பங்கு பெற்று சக விசுவாசிகளோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியமானது. அங்கேதான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். கோராகின் புத்திரர் கூடாரத்திலே பணி செய்தார்கள். பின்னான காலங்களிலே தேவனுடைய ஆலயத்திலேயும் பணிவிடை செய்தார்கள். சங்கீதம் 84:3, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இன்றைக்கும் பல தேவாலயங்களிலே இப்படி அடைக்கலான் குருவிகள் ஆலயத்திலே வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீத ஆக்கியோனும் தேவாலயத்திலே மேலே எட்டி பார்த்து அந்த குருவிகளை பார்த்து தானும் அவ்வாறு இருக்க வாஞ்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து பேசியிருக்கிறார். அதன் விலை அதிகமான ஒன்றும் அல்ல. எப்பொழுதும் அது சத்தமிட்டுக் கொண்டே இருப்பதனாலே, இடங்களை அழுக்காக்கிக் கொண்டே இருப்பதனாலே அதை அகற்றிவிடவே நம்மிலே பலர் விரும்புகிறோம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 10:29, ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அடைக்கலான் குருவியை குறித்து தேவன் அவ்வளவு அக்கறை உள்ளவராயிருப்பார் என்றால், உங்களையும் என்னையும் குறித்தும் அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க முடிகிறதா? சங்கீதம் 84:9 பாருங்கள், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனை எங்கள் கேடகமாகிய தேவன் என்று அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கேடகமாயிருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லும்பொழுது அது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேசியா தேவனுடைய முகத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். லேவியராமத்திலே நாம் பார்ப்பது போல தேவனுடைய ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையின் மையத்தில் இருந்தது. சில காலங்களுக்கு முன்பாக பல இடங்களிலே தேவனுடைய ஆலயமே அந்த சமுதாயத்தின் மையமான காரியமாய் இருந்திருக்கிறது. இன்றைக்கு சில இடங்களிலே தேவாலயத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சமுதாய வாழ்க்கையின் மையம் திருச்சபையின் வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். சங்கீதம் 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏற்கனவே நான் கூறினேன், இது கோராகின் புத்தரருக்குரிய பாடல். அவருடைய பணி கர்த்தருடைய ஆலய வாசலை காப்பது. அப்படியென்றால் இந்த வசனத்தின் பொருள் என்ன? தேவனை விட்டு தூரமான ஒரு பணக்காரனாக நான் வாழ்வதை விட தேவனுடைய ஆலயத்திலே நான் பணிவிடை செய்வதையே சிறந்ததென கருதுகிறேன் என்கிறார். இன்றைக்கு சிலர் ஆராதனைக்கு வந்தால் அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வசனத்தை வாய் திறந்து வாசிக்க முடியாது. இது எத்தனை அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? இது மகிமையான ஒரு சங்கீதம். ஆனால் நம்மிலே சிலரை இது கடிந்து கொள்ளும் சங்கீதமாயும் இருக்கிறது. சங்கீதம் 85 எதிர்காலத்திலே இஸ்ரவேல் மீட்டு எடுக்கப்படுவதை குறித்து கூறுகிறது. இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவரையை கவனியுங்கள். கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். வேதத்தை குறித்து குறைவாக பேசும் சிலர் இந்த சங்கீதம் இஸ்ரா நிகேமியாவோடு கூட ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் சென்ற சம்பவத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீதம் அது தொடர்பானதல்ல. ஏற்கனவே நான் கூறியிருக்கிறது போல எல்லா சங்கீதங்களும் தொடர்ச்சியாக எதிர்கால சரித்திரத்தை கூறுகிறதா இருக்கிறது. இந்த சங்கீதமும் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. சங்கீதம் 85:1, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். இஸ்ரா நெகேமியாவின் காலத்திலே மிக அதிகமான ஜனங்கள் திரும்பி வரவில்லை. எனவே இந்த வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவருடைய தேசத்திற்கு முழுமையாக திரும்ப கொண்டு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலத்தை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 85:2, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர். எத்தனை மகிமையான காட்சி இது! இது எதிர்காலத்தை குறித்து மட்டுமே பேச முடியும். பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தை குறித்து இவ்வாறு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்வது போல அல்ல, இது பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து தான் கூறுகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், இஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா, மல்கியா ஆகிய புத்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நாட்களிலே ஜனங்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருந்தபடினாலே மல்கியா அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள், பலிகளை கொண்டு வந்தார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாயிருந்தது. இந்த சங்கீதம் மிக வித்தியாசமான ஒரு காட்சியை நமக்கு தருகிறது. பாருங்கள், சங்கீதம் 85:3, உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்த காலத்தை இது நோக்கி பார்க்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மிகவும் கேடான ஒரு காலம் எதிர்காலத்திலேதான் இருக்கிறது. மகா உபத்திரவம் முழு உலகத்தையும் பாதிக்கும் உண்டாயிருக்கும். அதுதான் நியாய தீர்ப்பின் காலம். சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான். பரிசுத்த ஆவியானவரும் பாவத்தை தடுத்து நிறுத்துகிறதில்லை. மனிதன் என்ன விரும்பினாலும் செய்யலாம் என்ற ஒரு காலம் வருகிறது. பின்னர் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்த காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாவத்திற்கான நியாய தீர்ப்பு முடிவடைந்து விட்டது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது பாவத்தை குறித்த கேள்வி பதில் உரைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் விசுவாசிகளும் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. விசுவாச வாழ்க்கையிலே நாம் செய்த காரியங்களை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கும் ஒரு நேரம் உண்டு. நம்முடைய கிரியைகள் அக்கினியினாலே சோதிக்கப்பட போகிறது. கவனியங்கள் 1 கொரிந்தியர் 3:13-15 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:13-15, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். மகா உபத்திரவ காலத்திலே எல்லாமே நியாயம் தீர்க்கப்பட போகிறது. அந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே நான் இருக்க விரும்பவில்லை. நீங்களும் அவ்வாறுதான் எண்ணுவீர்கள் என்று நினைக்கிறேன். 85:4-5 பாருங்கள். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? பாடுபடும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது முடிவடையும் நேரம் ஒன்று வருகிறது. இதற்கு முன் நாம் பார்த்த ஒரு சங்கீதத்திலே அவருடைய சரித்திரத்தை நாம் பார்த்தபொழுது கண்ணீரையே உணவாகவும் பானமாகவும் உட்கொண்டார்கள் என்று சிந்தித்தோம். அந்த நிலை பூரணமாக மாறும் ஒரு நாள் வருகிறது. தேவன் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மேல் நீடித்த காலமாக கோபமாக இருக்கப் போவதில்லை. சங்கீதம் 85:6, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? பல காரணங்களினாலே இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே எழுப்புதல் தேவையானதாயிருக்கிறது. ஒரு காரணம், திருச்சபையில் இருக்கும் பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், ஆனால் இல்லை. சங்கீதம் 85:7, கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். தேவன் தீமையை வெறுக்கிறார், அதை அவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அதே வேளையிலே அவர் இரக்கங்களின் தேவனாயும் இருக்கிறார், கிருபையின் தேவனாயும் இருக்கிறார். அவரிடத்திலே திரும்புகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்கிறார். வசனம் 8, கர்த்தராகிய தேவன் விழும்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதி கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. பாவத்திற்கான தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பு நடைபெறும் பொழுது அவருடைய ஜனங்கள் மீண்டும் தீமைக்கு திரும்ப மாட்டார்கள், பழைய பாவங்களுக்கு திரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து பாவமே அகற்றப்பட்டுவிடும். சங்கீதம் 85:9, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. இன்று இஸ்ரவேலிலே மகிமை இல்லை. இன்று இஸ்ரவேல் சென்று திரும்புகிறவர்களும் இதற்கு சாட்சியாயிருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்க மற்றொரு வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 85:10, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய காலத்திலே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கவில்லை, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளவில்லை. இங்கே அவை ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை ஒன்றோடொன்று பேசும் நிலையில் கூட இன்று இல்லை. இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், உலகத்திலே நீதி இல்லை. நீதி இந்த பூமியிலே இருக்கும் பொழுதுதான் சமாதானம் இருக்க முடியும். இது எத்தனை ஒரு அற்புதமான வசனம் இல்லையா? சங்கீதம் 85:13, நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது அவர் நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்வார். தொடர்ந்து 86 சங்கீதத்தையும் சிந்திப்போம். வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தாவீது ஜெபிக்கிறார். தாவீது எழுதிய மற்றொரு சங்கீதத்திற்கு வருகிறோம். இது குறிப்பிடத்தக்க ஒரு சங்கீதம், ஏனென்றால் தேவனுக்குள்ள மற்றொரு பெயரை இது நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்த சங்கீதங்களிலே நாம் படித்தபொழுது தேவனை ஏலோகிம் என்று பார்த்தோம். இது சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து பேசுகிறது. ஏகோவா என்னும் பெயரை நாம் சிந்தித்தோம். இது இரட்சகராகிய தேவனை குறித்து பேசியது. இந்த சங்கீதத்திலே தேவனுக்கு மற்றொரு பெயர் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அதோனாய். ஒரு பாரம்பரியமான யூதன் ஏகோவா என்பதற்கு பதிலாக பயன்படுத்திய வார்த்தைதான் அதோனாய். ஒரு வைதீகமான யூதன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யாவே என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே அதை அவன் உச்சரிக்கிறதில்லை. அது பரிசுத்தமான வார்த்தை, தன்னுடைய வாயினாலே உச்சரிக்க கூடாது என்று எண்ணினான். எனவே அதற்கு பதிலாக அதோனாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அதோனாய் என்ற வார்த்தை தேவனை இரட்சகராய் கூறுகிறது. பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய கிருபையை நமக்கும் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே அதோனாய் என்கிற வார்த்தை 7 முறை வருகிறதுனாலே சிலர் இதை மேசியாவின் சங்கீதம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த சங்கீதத்திலே நேரடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. இது ஒரு ஜெப சங்கீதமாயிருக்கிறது. சங்கீதம் 86:11, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இந்த வசனத்தை எந்த வகையிலேயும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட முடியாது. அவர் இவ்வாறு ஜெபிக்க தேவையில்லை, ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த வசனம் நமக்கு மிகவும் பொருத்தமானது. நமக்குத்தான் கர்த்தர் தமது வழியை போதிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்திற்கு பயப்படும் பயம் நமக்குத்தான் தேவை. கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். அவர் அதையே செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, தேவ மனிதர் ஒருவர் சொல்லும் பொழுது இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலேயும் மிக குறைவாக காணப்படுகிறது என்கிறார். நாம் சரியான பாதையில் இருந்தாலும் வழியில் அடிக்கடி பாதையை கடக்கும் வண்ணத்து பூச்சிகளுக்கு பின்னாலே சென்று விடுகிறோம். மிக அதிகமான ஆவிக்குரிய முன்னேற்றம் நமது வாழ்க்கையிலே இல்லை. பலமுறை இது சோதனை என்பதை அறிந்தும் அதற்கு நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்றால் தேவையில்லாத கவலைகளுக்கும் தேவையில்லாத ஓய்வுகளுக்கும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட வெளிப்பிரகாரமாக பாவத்திலே வாழாவிட்டாலும் சோம்பல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். பல வகைகளிலே தங்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். அவர்கள் மிக சுறுசுறுப்பாக அதை செய்வது இதை செய்வது போன்று தெரிகிறது, ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலை செய்து முடிக்கப்படாமல் இருக்கிறது. பல ஊழியர்கள் தாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் சத்தியத்தை குறித்து மிக கரிசனையோடு செயல்படுகிறதில்லை. கர்த்தருக்கு பணிவிடை செய்வதிலே பலர் ஜாக்கிரதையாயிருக்கிறதில்லை. எனவே நாமும், ஆண்டவரே நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபிக்கலாம். நம்முடைய இருதயம் அங்கே இங்கே என்று பகுக்கப்பட்டதாக இருக்கும் என்றால் அப்போஸ்தலனாய் பவுலைப் போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்போமா? தேவன் நமக்கு கூறுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார். ஆண்டவரே, உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்று கூறுவோமா? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம்முடைய இருதயங்களின் ஆழங்களிலிருந்து வருகிற துதி ஸ்தோத்திரங்களை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். நம்முடைய இருதயம் ஒருங்கிணைக்கப்பட்டதாக, அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது நம்முடைய துதி பெரிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நித்தமும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமும் 15:26.